19 கிறிஸ்துவின் வருகை. 7 பாதையும் விசேஷ உயிர்த்தெழுதலும். ஒரு மாபெரும் பூமி அதிர்ச்சி உண்டாகும். பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. வெளிப்படுத்தல் 16:17-18. ஆகாய விரிவு திறக்கப்படுவதைப் போலவும் மூடிக்கொள்வதைப் போலவும் காணப்பட்டது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய மகிமை வானங்களினூடாக பிரகாசித்தது போலத் தோன்றியது. காற்றில் ஒரு நாணல் அசைவதைப் போல் மலைகள் அசைந்தன. கரடுமுரடான பாறைகள் எல்லா பக்கங்களிலும் சிதறி விழுந்தன. பூமி முழுவதும் சமுத்திரத்தின் அலைகளைப் போல மேலே எழுப்பி அடங்கின. அதன் மேற்பரப்பு பிளவுபட்டது. அதன் அஸ்திவாரங்கள் பிளந்து வழி உண்டாக்குவது போல தோற்றமளித்தன. மலைத்தொடர்கள் பூமிக்குள் புதைந்து கொண்டிருந்தன. ஜனங்கள் குடியிருந்த தீவுகள் காணப்படாமல் போயின. துன்மார்க்கத்தினால் சோதோமை போல் மாறிப்போயிருந்த கடல் துறைமுகங்கள் மூர்க்கமான கடலலைகளால் அலைகளால் விழுங்கப்பட்டன. தாளந்து நிறையான பெரிய கல்மழை பூமியிலே தங்களது அழிவின் வேலையை செய்து கொண்டிருந்தன. 19:20.
கல்லறைகள் திறக்கப்பட்டன. பூமியின் தூளிலே மித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் மித்திய ஜீவனுக்கும் சிலர் மித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து 12:2 எழுந்தார்கள். 3 தூதனுடைய தூதின் விசுவாசத்தில் மரித்தவர்கள் அனைவரும் மகிமையடைந்தவர்களாய் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டவர்களோடு அவர் செய்யப்போகின்ற சமாதான உடன்படிக்கையை கேட்கத்தக்கதாக தங்கள் கல்லறைகளிலிருந்து எழுந்து வருவார்கள். அவரை குத்தினவர்களும் வெளிப்படுத்தல் 1:7 கிறிஸ்துவினுடைய மரணத்தின் கடும் துயரங்களை பரியாசம் பண்ணினவர்களும் ஏளனம் செய்தவர்களும் அவரது ஜனங்களையும் அவரது சத்தது சத்தியத்தையும் மிகவும் கோபாவேசத்தோடு எதிர்த்தவர்களும் கிறிஸ்துவின் மகிமையில் அவரை காணும்படியாகவும் ஆண்டவருக்கு உண்மையாயும் கீழ்ப்படிந்தும் இருந்தவர்களுக்கு கிடைக்கும் கனத்தை காணும்படியாகவும் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தை தேவன் அறிவிக்கின்றார். இருண்ட கனத்த கருமேகங்கள் மேலெழும்பி ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. காற்று மண்டலம் பிரிந்து உருண்டு ஓடிற்று. அதன் பின்னர் மிருகச்சீரிஷ் ஓரியன் நட்சத்திர கூட்டத்திலுள்ள திறப்பான வெளியின் வழியாக தேவனுடைய சத்தம் வந்த அந்த இடத்தை நோக்கி பார்க்க முடிந்தது. உடனடியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளையும் நாழிகையையும் அறிவிக்கக்கூடியதான திரளான தண்ணீர்களின் ஓசையைப் போன்ற தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். உயிரோடிருந்த பரிசுத்தவான்களாகிய 144,000 பேரும் தேவனுடைய சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டாதே நேரம் துன்மார்க்கர் அதை ஒரு பூமியதிர்ச்சி என்றும் இடிமுழக்கம் என்றும் நினைத்தனர். இயேசுவினுடைய வருகையின் நாளையும் நாழிகையையும் தாம் செய்கிற நித்திய உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் தேவன் தமது ஜனங்களுக்கு அறிவித்தபோது அவர் ஒரு வாக்கியத்தை கூறி இடையே சிறிது நிறுத்தியபோது அவரது வார்த்தைகள் பூமியின் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தன. தேவருடைய இஸ்ரவேல் மக்கள் தங்களது கண்களை மேல் நோக்கி பதித்தவர்களாக நின்று கொண்டு பலத்த இடிமுழக்க ஓசை போல பூமியெங்கும் எதிரொலித்த ஏகோவாவின் வாய் நின்று வந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தனர். அக்காட்சி மகா பயங்கர பக்தி வினயமாயிருந்தது. ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர் சொல்லி முடித்தபோது பரிசுத்தவான்கள் அனைவரும் மகிமை ஹலேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்களது முகத்தோற்றங்கள் தேவ மகிமையால் பிரகாசமடைந்து சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மோசேயின் முகம் போல மகிமையுடன் பிரகாசித்தன. அந்த மகிமையின் நிமித்தம் துன்மார்க்கர் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாதிருந்தார்கள். தேவனுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து அவரை கணம் பண்ணினவர்கள் மீது என்றும் முடிவில்லாத ஆசீர்வாதம் அறிவிக்கப்பட்ட பொழுது மிருகத்தின் மீதும் அதன் சொரூபத்தின் மீதும் கிடைத்த வெற்றியின் வல்லமையான ஒரு ஆரவாரம் அங்கு எழும்பினது. பேவலுடைய குரலினால் அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தை குறித்த அறிவு எனக்கு சிறிதளவும் இல்லை. அந்த மணிநேரம் அறிவிக்கப்படுவதை நான் கேட்டேன். ஆனால் தரிசனத்திலிருந்து வெளிவந்த பிறகு அதை முற்றிலும் மறந்து போனேன். எந்த ஒரு ஒளியும் விவரிக்க முடியாத அளவிற்கு அப்படிப்பட்ட நடுங்க வைக்கின்ற பக்தி வினயமான கவனத்தை ஈர்க்கக்கூடிய காட்சிகள் எனக்கு முன்பாக கடந்து சென்றன. இந்த காட்சியை முடிக்கும் வண்ணமாக மனுஷகுமாரன் வீற்றிருந்த மாபெரும் வெண்மையான மேகம் தோன்றியது. அவை அனைத்தும் எனக்கு உயிருள்ள உண்மையான ஒரு காரியம் போல் இருந்தன. இழந்து போனவர்களுக்கு உண்டாகும் பயங்கரம், ஒரு குடிகாரனைப் போல பூமி தள்ளாடுகின்ற போதும் வானங்கள் அசைகின்ற போதும் கர்த்தருடைய மகாநாள் வந்திருக்கும் போதும் யாரால் நிலைநிற்கக்கூடும்? பயந்து நடுங்குகின்ற வேதனையின் மத்தியில் அவர்கள் நோக்கி பார்த்த ஒரு காரியத்திலிருந்து தப்பிப்பதற்காக விருதாவாக முயற்சி செய்வார்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7. இரட்சிக்கப்படாதவர்கள் கடுமையான சாப வார்த்தைகளை கூறி அவர்களது தெய்வமாயிருக்கின்ற பேசவியலாத இயற்கையை பர்வதங்களையும் கனமலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கதறுவார்கள். வெளிப்படுத்தல் 6:16. தேவனுடைய குரல் தமது ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பும்போது தங்களது வாழ்க்கையின் மாபெரும் போராட்டத்தில் அனைத்தையும் இழந்தவர்களிடத்தில் மிக பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு உண்டாகும். வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த லாபம் அனைத்தும் ஒரு நொடிப்பொழுதில் அழிக்கப்பட்டுப் போகும். ஐசுவரியவான்கள் தங்களது ஆடம்பரமான வீடுகள் அழிந்து போவதையும் தங்களது வெள்ளியும் பொன்னும் சிதறடிக்கப்படுகின்றதையும் பார்த்து புலம்புவார்கள். தேவனையும் தங்களது சக மனிதர்களையும் பாவத்தினால் அலட்சியப்படுத்திவிட்டதற்காக அல்ல, தேவன் வெற்றி பெற்றுவிட்டாரே என்பதற்காக துன்மார்க்கர் வருத்தத்தால் நிறைந்திருப்பார்கள். முடிவு இப்படி நேர்ந்துவிட்டதே என்று புலம்பி அழுவார்களேயன்றி தங்களது துன்மார்க்கத்தை எண்ணி மனந்திரும்ப மாட்டார்கள். இயேசு வல்லமையோடும் மகிமையோடும் இறங்கி வருவார். கொஞ்ச நேரத்தில் கிழக்கு திசையில் கையளவான சிறிய கருமையான மேகம் ஒன்று தோன்றும். வெகு தூரத்தில் இருக்கும்போது இருளில் மூடி மறைக்கப்பட்டுள்ளது போல் தோன்றும் அது இரட்சகரை சூழ்ந்திருக்கின்ற மேகமாகும். மனுஷகுமாரனுடைய அடையாளம் அதுதான் என்று தேவனுடைய மக்கள் அறிந்து கொள்வார்கள். அது பூமியை நெருங்க நெருங்க பிரககாசமானதாகவும் மிகவும் மகிமையானதாகவும் அதன் அடிபாகம் பட்சிக்கிற அக்கினியைப் போன்று மாற மிகப்பெரிய ஒரு வெண்மேகமாக காணப்பட்டு அதற்கு மேலாக உடன்படிக்கையின் வானவில் தெரியும் வரை அவர்கள் பக்தி வினயமான அமைதலோடு அதை மேல்நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். இயேசு மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு வெற்றி வீரராக பயணித்து வருவார். பரலோக இன்னிசையின் இசைப்பாடல்களுடன் எண்ணிக்கைக்கு அடங்காத மிகப்பெரிய ஒரு திரளக்கூட்டமான பரிசுத்த தேவதூதர்களும் அவரோடு கூட வருவார்கள். ஆகாயமண்டலம் ஆயிரமாயிரமான 10,000-10,000 பிரகாசமான தேவதூதர்களால் நிரம்பியது போல தோற்றமளிக்கும். அந்த காட்சியை எந்த ஒரு மானிட எழுதுகோலும் வர்ணிக்க முடியாது. எந்த ஒரு மானிட மனமும் அதனுடைய பிரகாசத்தின் தன்மையை போதுமான அளவிற்கு உணர முடியாது. ராஜாதி ராஜா எரிகின்ற அக்கினி ஜீவாலையால் சூழப்பட்ட மேகத்தின் மீது இறங்கி வருவார். வானங்கள் புத்தகச் சுருளைப் போல் சுருட்டப்படும். பூமி அவருக்கு முன்பாக அதிரும். ஒவ்வொரு மலையும் தீவும் தன்னுடைய இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். அவரை குத்தினவர்களின் எதிர்ச்செயல், கிறிஸ்துவை மறுதலித்து அவரது சிலுவை மரணத்தில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள் அவர் இருக்கின்ற வண்ணமாகவே அவரை தரிசிக்கத்தக்கதாக எழும்புவார்கள். கிறிஸ்துவை புறக்கணித்தவர்கள் பரிசுத்தவான்கள் மகிமையடைவதைக் காணும்படியாக எழும்புவார்கள். அந்த நேரத்தில் பரிசுத்தவான்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமடைந்து தங்களது கர்த்தரை சந்திப்பதற்கு மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்படுவார்கள். அன்று அவர் மீது சிவப்பங்கியை போட்டவர்களும் அவரது சிரசின் மீது முள்முடியை வைத்தவர்களும் அவரது சுரங்களிலும் கால்களிலும் ஆணியடித்தவர்களுமாகிய அந்த மனிதர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவரது அன்பு எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தப்பட்டது, அவரது மனதுருக்கம் எப்படியெல்லாம் தவறாக உபயோகிக்கப்பட்டது என்பதெல்லாம் அவர்கள் நினைவிற்கு வரும். திருடனும் கொள்ளைக்காரனுமாயிருந்த பரபாஸ் எப்படி கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுவிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதையும், அவர் எப்படி முள்முடி சூட்டப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதையும், சிலுவையின் மீது அவர் பட்ட வேதனையின் கடுந்துயர மணித்துளிகளில் எப்படி ஆசாரியர்களும் அதிகாரிகளும் மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ள திராணியில்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று கடினமாக நிந்தனை செய்தார்கள் என்பதையும் அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள். கிறிஸ்துவிற்கு காட்டப்பட்ட எல்லா அவமரியாதையும் வெறுப்பும் அவரது சீஷர்களுக்கு அளிக்கப்பட்ட எல்லா உபத்திரவமுமாகிய இப்படிப்பட்ட சாத்தானிய செய்கைகள் அன்றைக்கு செய்யப்பட்டபோது எப்படி பசுமையாக நினைவிலிருந்ததோ அப்படியே மீண்டும் அவர்களது நினைவிற்கு வரும். அடிக்கடி அவர்களை பரிவோடு கெஞ்சி வருந்தி அழைத்த அந்த சத்தம் அவர்களது காதுகளில் மீண்டும் துணிக்கும். ஜப ஆலயங்களிலும் தெருக்களிலும் இரட்சகர் பேசின கிருபையான வேண்டுதல் மிக்க ஒவ்வொரு துணியும் மிகத் துல்லியமாக அவர்களது காதுகளில் எதிரொலிக்கும். அப்போது அவரை குத்தினவர்கள் பர்வதங்களையும் மலைகளையும் பார்த்து தங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கும் தங்களை மறைத்துக் கொள்ளும்படி கெஞ்சுவார்கள். விழித்தெழும்புங்கள் பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களே, எழும்புங்கள். ஒரு புத்தகச் சுருளைப் போல மேகங்கள் சுருள ஆரம்பித்தன. அப்போது அங்கே மனுஷகுமாரனுடைய அடையாளம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டது. தேவனுடைய மக்கள் அந்த மேகம் எதை குறிக்கின்றது என்பதை அறிந்திருந்தார்கள். இசையின் ஓசை கேட்கப்பட்டது. அது நெருங்கி வந்தபோது கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தவர்கள் எழுப்பப்பட்டனர். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேதக் குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்குங்காலம் வரும். யோவான் 5:28-29. இந்த சத்தம் எல்லா தேசங்களிலும் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த மரித்தவர்களின் கல்லறைகளில் விரைவாக எதிரொலிக்கவிருந்தது. அப்போது கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்த ஒவ்வொரு பரிசுத்தவானும் எழுந்திருந்து கல்லறை என்னும் சிறைக்கூடத்தை விட்டு வெளியில் வருவான். ஆதாமிலிருந்து கடைசியாக மரித்த பரிசுத்தவான் வரை மரித்துப்போன விலையேறப்பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் தேவகுமாரனுடைய சத்தத்தைக் கேட்டு அழியாத ஜீவனுக்கென்று கல்லறைகளிலிருந்து வெளியே வருவர். நடுங்கும் பூமி, அடிக்கும் மின்னல், குமுறும் இடி இவைகளுக்கு மத்தியில் தேவகுமாரனின் குரல் தூங்கிக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களை அழைக்கிறது. அவர் நீதிமான்களின் கல்லறைகளை நோக்கி பார்த்து வானத்திற்கு நேராக தமது கரங்களை உயர்த்தி, விழித்தெழும்புங்கள், விழித்தெழும்புங்கள், விழித்தெழும்புங்கள்கள், பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களே, விழித்தெழும்புங்கள் என்ற உரத்த சத்தமிடுவார். பூமியின் நாலா திசையிலும் நித்திரையிலிருக்கின்ற மரித்த பரிசுத்தவான்கள் அந்த சத்தத்தை கேட்பார்கள். அந்த சத்தத்தை கேட்பவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அனைத்து ஜாதிகள், கோத்திரத்தார், பாஷைக்காரர், ஜனக்கூட்டத்தார் ஆகியோரால் திடீரென்று எழும்பிய மிகப்பெரிய சேனையின் காலடி யோசையால் பூமி முழுவதும் ஒளி எழுப்பப்பட்டது. மரணம் என்னும் சிறைக்கூடத்து நின்று சாவாமை என்னும் மகிமையைத் தரித்தவர்களாக அவர்கள் வெளியே வந்து, ஓ மரணமே, உன் கூர் எங்கே? பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15:55 என்று முழக்கமிடுவார்கள். பின்பு உயிரோடிருக்கிற நீதிமான்களும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் ஒன்றாக இணைந்து தங்களது குரலை உயர்த்தி மகிழ்ச்சியான நீண்ட ஜெயத்துணி எழுப்புவார்கள். குகைகளிலிருந்தும் மறைவுகளிலிருந்தும் பாதாள அறைகளிலிருந்தும் மலைகளின் அரணிப்பான இடங்களிலும் குகைகளிலும் பூமியின் தாழ்விடங்களிலும் இரட்சகர் தமது பிரசன்னத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்துவார். இன்னும் கொஞ்ச காலந்தான், வருகிறவர் சீக்கிரத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அக்கினி ஜீவாலை போன்ற அவரது கண்கள் பாதுகாப்புமிக்க சிறையறைகளையும் ஊடுருவிச் சென்று அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஏனெனில் அவர்களது நாமங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. இரட்சகரின் கண்கள் நம்மீது பதிந்திருக்கின்றன, நம்மைச் சுற்றிலும் இருக்கின்றன, ஒவ்வொரு கஷ்டத்தையும் கூர்ந்து கவனிக்கின்றன, ஒவ்வொரு ஆபத்தத்தையும் பகுத்தறிகின்றன. அவரது கண்கள் ஊடுருவக்கூடாத இடமே இல்லை. கிறிஸ்துவின் அனுதாபம் அவரது ஜனங்களை சென்றடைய முடியாத வருத்தங்களும் கடும் துன்பங்களும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கெம்பீரத் தோட்டத்தை காணும்போது தேவனுடைய பிள்ளை முதலில் மிகவும் பயமடைந்தவான். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் தான் ஜீவிக்க முடியாது என்று உணர்கின்றான். ஆனால் யோவானிடம் சொல்லப்பட்ட பயப்படாதே என்ற அதே வார்த்தை அவனிடத்திற்கும் வரும். இயேசு தமது வலது கரத்தை யோவான் மீது வைத்து தாழ விழுந்து கிடந்த அவனது நிலையிலிருந்து அவனை தூக்கினார். அவ்வண்ணமே தம்மை விசுவாசிக்கின்ற உண்மையான பிள்ளைகளுக்கும் அவர் செய்வார்.
தேவனுடைய சுதந்திரவாளிகள் இடுக்கமான மேலறைகளிலிருந்தும் அழுக்கடைந்த தொழுவங்களிலிருந்தும் பாதாள அறைகளிலிருந்தும் தூக்கு மேடைகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் வனாந்தரங்களிலிருந்தும் பூமியின் குகைகளிலிருந்தும் கடலுக்குள்ளுள்ள பொந்துகளிலிருந்தும் வந்திருப்பார்கள். சமுத்திர ஆழங்களிலிருந்தும் சுரங்கங்களிலிருந்தும் மலைகளிலிருந்தும் தமக்கு உண்மையாயிருந்தவர்களை தம்மோடு சேர்த்துக்கொள்ள கிறிஸ்து வரும்போது கடைசி எக்காலம் துணிக்கும். மிக உயர்ந்த மலைகளின் உச்சியிலிருந்து பூமியின் மிக மிக ஆழமான சுரங்கங்களின் மிக தாழ்வான இடங்கள் வரையுள்ள பூமி முழுவதும் அந்த சத்தத்தை கேட்கும். மரித்த நீதிமான்கள் அந்த கடைசி எக்கால சத்தத்தை கேட்டு அழியாமையை தரித்து கொண்டு தங்கள் கர்த்தரை சந்திக்கும்படியாக தங்கள் கல்லறைகளிலிருந்து எழும்பி வருவார்கள். பூமியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மலையடியிலுள்ள பெரிய குகைகளிலிருந்தும் பாதாள அறைகளிலிருந்தும் பூமியின் குகைகளிலிருந்தும் தண்ணீர்களின் ஆழத்திலிருந்தும் வரப்போகின்ற நீதிமான்களின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றேன். ஒருவர் கூட கவனிக்கப்படாதபடி விட்டுவிடப்படமாட்டார்கள். ஒவ்வொருவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தவர்களாயும் ஜெயங்கொண்டவர்களாயும் எழும்பி வருவார்கள்.
ஜீவனை அளிப்பவராகிய கிறிஸ்து மரித்தோரை அழைக்கும்போது சுவிட்சர்லாந்திலுள்ள இந்த மலைகளும் குன்றுகளும் அவர்களை வெளிக்கொண்டு வந்து காட்டும் ஒரு காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர்களது சரீரங்கள் புதைக்கப்பட்டிருந்த பெரும் குகைகளிலிருந்தும் பாதாள அறைகளிலிருந்தும் ஆழமான கிணறுகளிலிருந்தும் அவர்கள் வருவார்கள். துன்மார்க்கர் கொலை செய்யப்படுவர். தங்களது சொந்த மூர்க்கமான உணர்ச்சிகளின் வெறித்தனமான சண்டையினாலும் தேவனுடைய கலப்பில்லாத உக்கிரகோபம் பயங்கரமாக ஊற்றப்படுவதாலும் ஆசாரியர்களும் அதிகாரிகளும் மக்களில் உயர்ந்ததோறும் தாழ்ந்தோறும் ஐசுவரியவான்களும் ஏழைகளுமாகிய துன்மார்க்கமான பூமியின் குடிகள் அனைவரும் ஏகமாய் மடிகிறார்கள். அக்காலத்திலே பூமியின் ஒருமுனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். எரேமியா 25:33. கிறிஸ்து வரும்போது துன்மார்க்கர் பூமியின் மீதெங்கும் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். அவரது நாசியின் சுவாசத்தினாலே சுட்டரிக்கப்பட்டு அவரது மகிமை பிரகாசத்தினாலே அழிந்து போவார்கள். கிறிஸ்து தமது ஜனங்களை தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு செல்வார். அதன் பின்பு பூமியானது அதனுடைய குடிகளின்றி வெறுமையாயிருக்கும்.
பாவம் எங்கு காணப்பட்டாலும் அங்கு நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் எபிரேயர் 12:29 இருக்கிறார். அவரது வல்லமைக்கு ஒப்புக்கொடுக்கின்ற அனைவரிடமும் உள்ள பாவங்களை தேவ ஆவியானவர் சுட்டெரிப்பார். ஆனால் மனிதர்கள் பாவத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருப்பார்களானால் அதனுடன் அடையாளமிடப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதன் பின்பு பாவத்தை அழிக்கின்ற தேவனுடைய மகிமை அவர்களையும் அழித்துவிடும். நீதிமான்களுக்கு ஜீவனாயிருக்கும் தேவனுடைய முகத்தின் மகிமை துன்மார்க்கருக்கு பட்சிக்கும் அக்கினியாக இருக்கும். துன்மார்க்கர் அழிக்கப்படுதல் இரக்கத்தின் ஒரு செயலே.
தேவனையும் அவரது சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் விரும்பாத வெறுப்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் இருதயங்கள் பரலோக கூட்டத்தோடு ஒன்றிணைந்து அவர்களது துதியின் பாடல்களை பாட முடியுமா? அவர்களால் தேவனுடைய மகிமையையும் ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமையையும் தாங்கிக் கொள்ள முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. பரலோகத்திற்கேற்ற குணங்களை உருவாக்கும்படி வருடக்கணக்கில் கிருபையின் காலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தூய்மையை நேசிக்கும்படி அவர்கள் தங்கள் மனதை ஒருபோதும் பயிற்றுவிக்கவில்லை. பரலோகத்தின் மொழியை அவர்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுதோ அது மிகவும் தாமதமாகிவிட்டது. தேவனுக்கு விரோதமான கலகத்தின் வாழ்க்கை அவர்களை பரலோகத்திற்கு தகுதியற்றவர்களாக்கிவிட்டது. அதனுடைய தூய்மையும் பரிசுத்தமும் சமாதானமும் அவர்களுக்கு கடும் சித்திரவதையாகவே இருக்கும். ஆதலால்
அந்த பரிசுத்தமான இடத்திலிருந்து ஓடிவிடும்படியாக அவர்கள் ஏங்குவார்கள். அவர்களை மீட்பதற்காக மரித்தவரின் முகதத்தினின்று தங்களை மறைத்து கொள்ளும்படியாக அவர்கள் அழிவை விரும்புவார்கள். துன்மார்க்கருடைய நித்தியம் அவர்களது சொந்த தெரிந்து கொள்ளுதலினால் முடிவு செய்யப்பட்டது. பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்படுவது அவர்கள் தாங்களாகவே விரும்பி பெற்றுக்கொண்டதும் தேவனுடைய சார்பில் நீதியும் கிருபையும் நிறைந்த செயலாக இருக்கும். வீட்டை நோக்கிச் செல்பவர்கள்.
உயிரோடிருக்கின்ற நீதிமான்கள் ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமடைவார்கள். தேவனுடைய குரலை கேட்டதும் அவர்கள் மகிமையடைந்தார்கள்.
இப்பொழுது அழியாமையையும் தரித்தவர்களாக உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு கூட ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். தூதர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்க்கிறார்கள். சிறு குழந்தைகள் பரிசுத்த தூதர்களால் சுமந்து வரப்பட்டு அவர்களது தாய்மார்களின் கரங்களிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். மரணத்தினால் நெடுநாட்களாக பிரிக்கப்பட்டிருந்த நண்பர்கள் இனி ஒருபோதும் பிரியக்கூடாதபடிக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியின் பாடல்களோடு அனைவரும் சேர்ந்து மேலெழுப்பி தேவனுடைய பட்டணத்தை நோக்கி செல்லுகிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக மேகத்திற்குள் பிரவேசித்து 7 நாட்களாக கண்ணாடி கடலை நோக்கி பிரயாணித்தோம். அந்த ரதம் மேல் நோக்கி எழும்பினபோது சக்கரங்கள் பரிசுத்தர் என்று சத்தமிட்டன. செட்டைகள் அசைந்தபோது பரிசுத்தர் என்று சத்தமிட்டன. மேகத்தை சூழ்ந்திருந்த பரிசுத்த தூதர்களின் பரிவாரமும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று முழங்கினர். மேகத்தில் இருந்த பரிசுத்தவான்களும் மகிமை அலேலூயா என்று ஆர்ப்பரித்தனர்.
ஆ, அவரை தரிசிப்பதும் தேவனுடைய மீட்கப்பட்டவர்களாக அவரால் வரவேற்கப்படுவதும் எத்தனை மகிமையுள்ளதாயிருக்கும்!
நீண்ட காலமாக நாம் காத்திருந்து விட்டோம். ஆயினும் நமது நம்பிக்கை மங்கிப்போய்விடக்கூடாது. ராஜாவை அவரது மகிமையிலே காண்போமானால் நாம் நித்தியத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம்.
வீட்டை நோக்கிச் செல்கிறோம் என்று உரத்த சத்தமாய் சொல்லி மகிழ வேண்டும் என்பது போல நான் உணர்கின்றேன்.
கிறிஸ்து வென்றுவிட்டார் என்று தேவதூதர்கள் பாடுவர். அந்நாளிலே மீட்கப்பட்டவர்கள் பிதாவின் மகிமையிலும் குமாரனின் மகிமையிலும் ஜொலிப்பார்கள். தேவதூதர்கள் தங்களது பொற்சுரமண்டங்களை மீட்டி ராஜாவையும் அவரது வெட்டிச் சின்னங்களாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்களையும் வரவேற்பார்கள். வெற்றி முழுக்கத்தின் ஒரு ஆரவாரம் பரலோகம் முழுவதையும் நிரப்பும். கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அவரது பாடுகளும் தியாகமும் வீணாகவில்லை என்பதற்கு சாட்சிகளாயிருக்கின்ற தம்மால் மீட்கப்பட்டவர்களோடும் கூட அவர் பரலோக மன்றங்களுக்குள் பிரவேசிப்பார். விவரிக்க முடியாத அன்புடன் இயேசு தமது விசுவாசமுள்ள பிள்ளைகளை அவர்களது கர்த்தரின் சந்தோஷத்திற்குள் வரவேற்பார். தமது வியாகுலத்தாலும் அவமானத்தாலும் இரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை மகிமையின் ராஜ்யத்தில் காண்பதே இரட்சகருடைய சந்தோஷமாயிருக்கும்.
கிறிஸ்து தமது கிரியையின் விளைவுகளில் அதன் பலனனை காண்பார். எந்த மனிதனாலும் எண்ணக்கூடாத அந்த பெருந்திரளான கூட்டத்தை அவர் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்துவார். யாருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டோமோ, யாருடைய ஜீவியம் கற்றுக் கொடுத்ததோ, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனாகக் கண்டு திருப்தியாவார். ஏசாயா 53:11.
பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் கிரீடங்களும் சுரமண்டலங்களும். ஒரு மாபெரும் திரள் கூட்டமான தூதர்கள் மகிமையுள்ள கிரீடங்களை நகரத்திலிருந்து எடுத்து வருவதை நான் கண்டேன். ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கிரீடமுண்டு. அதிலே அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும்.
இயேசு கிரீடங்களை கேட்டபோது தூதர்கள் அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
இனிமையான இயேசு தமது சொந்த வலது கரத்தினால் அவைகளை எடுத்து பரிசுத்தவான்களுடைய தலைகளிலே சூடினார். கண்ணாடி கடலிலே 144,000 பேரும் பூரண சதுர வடிவில் நின்றார்கள். அவர்களில் சிலர் மிகவும் பிரகாசமான கிரீடங்களைப் பெற்றிருந்தனர். மற்றவர்களது கிரீடங்கள் அவ்வளவாக பிரகாசிக்கவில்லை.
சில கிரீடங்களில் ஏராளமான நட்சத்திரங்களும் சிலவற்றில் வெகு சில நட்சத்திரங்களுமே பதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அனைவரும் தங்கள் கிரீடங்களை குறித்து மன நிறைவுடன் இருந்தார்கள். ஜீவ கிரீடம் நமது சொந்த கிரியைகளுக்கு ஏற்றவாறு பிரகாசமாகவோ அல்லது மங்களாகவோ, அநேக நட்சத்திரங்களுடன் ஜொலிக்கக்கூடியதாகவோ அல்லது ஒரு சில விலையுயர்ந்த கற்களால் ஒளி வீசக்கூடியதாகவோ இருக்கும்.
நட்சத்திரமில்லாத ஒரு கிரீடத்தோடு ஒருவரும் பரலோகத்தில் இரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பரலோகத்தில் நீ நுழையும்போது உன்னுடைய தூண்டுதலின் மூலமாக அங்கே வருவதற்கான நுழைவுரிமையை பெற்றிருக்கும் சில ஆத்துமாக்கள் அந்த மகிமையின் மன்றங்களில் இருப்பார்கள். தேவனுடைய நகரத்திற்குள் நுழையும் முன்னதாக இரட்சகர் தம்மை பின்பற்றினவர்களுக்கு வெற்றி சின்னங்களை கொடுத்து இராஜரீக குடும்பத்தினர் என்ற அவர்களது தகுதி நிலைக்கான அதிகார விருதுகளை அளிக்கிறார். சுடர்விட்டு பிரகாசிக்கும் இந்த கூட்டம் தங்களது இராஜாவை சுற்றிலும் நடுவில் காலியிடமுள்ள சதுர வடிவில் வரிசையாக அணிவகுத்து நின்றது. பாவத்தின் மீது ஜெயங்கொண்ட அனைவரது தலைகள் மேலும் இயேசு தமது சொந்த வலதுகரத்தால் மகிமையின் கிரீடத்தை வைக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலும் வெற்றி வீரருக்கான குருத்தோலையும் மின்னுகின்ற சுரமண்டலமும் கொடுக்கப்படுகின்றன. அப்பொழுது முன்னிலை வகிக்கும் தேவதூதர்கள் தங்களது சுரமண்டலத்தை வாசிக்கத் துவங்க, அவர்களோடு சேர்ந்து மற்ற அனைவரும் தங்களது சுரமண்டலத்தை மிகத் திறமையாக வாசிக்க, கேட்பதற்கு இனிமையான சிறந்தத இசையாக அது ஓங்கி எழும்புகிறது. கிரயம் கொடுத்து மீட்கப்பட்ட அந்த கூட்டத்தாருக்கு முன்பாக பரிசுத்த நகரம் இப்பொழுது இருக்கிறது. இயேசு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கதவுகளை பெரிதாகத் திறக்க சத்தியத்தை கைக்கொண்ட ஜாதிகள் பிரவேசிக்கிறார்கள்.